SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் செந்தில்நாதன் அவர்களே.
வணக்கம்.
இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல மோடி அரசு மிகப்பெரிய கொத்து குண்டு ஒன்றை இந்தி பேசாத மாநிலங்கள் மீது வீசியுள்ளது அப்படின்னு நீங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீங்க. அப்படி தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் மக்கள் பதறி போகும் அளவு அப்படி என்ன பெரிய கொத்து குண்டு?
கொத்து குண்டு அப்படின்னு சொன்ன விஷயம், மோடி அரசு தமிழ்நாட்டின் மீது மட்டும் அந்த அதனுடைய மொழிக் கொள்கையை, அதனுடைய இந்தி மட்டுமே முதன்மையானது, இந்தி மட்டுமே அடிப்படையானதுங்கிற அவருடைய மொழிக் கொள்கையை வீசியதாக நான் சொல்லல. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்தி மொழி பேசாத, இந்தி மொழி வந்து முதன்மையான மொழியாக இல்லாத பல்வேறு மாநிலங்களின் மொழியையும் சேர்த்தே வந்து மோடி அரசினுடைய மொழிக் கொள்கை வந்து இருக்கிறது என்பதுதான் வந்து அந்த கொத்து குண்டுங்கிற வார்த்தையில சொல்ற. அது வந்து இரண்டு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கலாம். ஒண்ணு, கடந்த மார்ச் 31 மார்ச் 31 2017 இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து 2011 முன்வைக்கப்பட்ட இந்திய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய இந்த ஆட்சி மொழி குழுமையினுடைய பரிந்துரைகளை கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுல 117 பரிந்துரைகள் வந்து இருந்தது. அதுல கிட்டத்தட்ட 100 பரிந்துரைக்கு மேல அவர் வந்து பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது வந்து மிக வேக வேகமாக முன்னிலைப்படுத்தப்பட்டு அமல்படுத்துவதற்கான சூழல் வந்து உருவாகுது. அந்த 100 பரிந்துரைகள், மிக பெரும்பாலமான பரிந்துரைகள் இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுக்கு எதிரான அம்சங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு பரிந்துரையையும் எடுத்து அது என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டின் மீது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களின் மீதும் 1 என்றல்ல கிட்டத்தட்ட 100 பரிந்துரைகளை அவர்கள் செய்திருப்பதைத்தான் கொத்து குண்டுங்கிற வார்த்தையின் மூலமாக நாங்கள் வந்து அதை முன் வச்சிருக்கிறோம். மிகச் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, கல்வி, வேலைவாய்ப்பு, ஜனநாயக ரீதியிலான பிரதிநிதித்துவம், இந்த 3 விஷயங்களிலுமே மொழி சார்ந்த ஒரு பாரபட்சத்தை வந்து அந்த பரிந்துரைகள் வந்து முன்வைக்கிறது. அதாவது ஒரு காலத்துல தமிழ்நாடு தாண்டி இந்தியாவில் வேறு பகுதிகளுக்கு போய் வேலை தேடணுமா, டெல்லியில போய் வேலை செய்யணுமா, இந்தியை கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இப்ப நிலைமை எங்க வந்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களிலேயே பெரும்பாலும் வடநாட்டை சேர்ந்தவர்களை மிக அதிக அளவுக்கு வந்து பணியமர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்க அலுவலகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு வேலைக்கு போனோம்னா கூட இந்தி தெரிந்திருக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றமாக நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு எல்லையை தாண்டினாவே இந்தி இருந்தாதான் உன்னால புதைக்க முடியும் அப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நீ தமிழ்நாட்டுல புதைக்கணும்னாவே உனக்கு இந்தி இருக்கணும்னு சொல்றாங்க. அதை விட முக்கியமா, தமிழ்நாட்டிலேயே நீங்க வந்து உங்களுக்கு வேலை கிடையாது, நாங்க வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கொண்டு வந்து வேலைக்கு ஆரம்பிச்சிருவோம்னு பேசுறாங்க. இந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டினுடைய மொழிக் கொள்கை அப்படிங்கிறது நம்முடைய வேலை வாய்ப்பை நேரடியாக பறிக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது என்பதை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலும் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் இது நீண்ட காலமாக இருக்கிறது. மேற்கு வங்கத்திலும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களிலும் இது பலகாலமாக இருக்கிறது. இவங்க அத்தனை பேருடைய கூட்டு குரலாகத்தான் வந்து எங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது இருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன்.
பொதுவாக கூறும்போது அது ஆந்திராவாக இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி கேரளா, கர்நாடகா அப்படியான தென் மாநிலங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட, அங்கெல்லாம் வந்து இந்தி எதிர்ப்பு வந்து இந்த அளவிற்கு யாரும் இந்தி எதிர்க்கிறது இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி கூப்பாடு போடுறாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியும் அல்லது அவர்களது ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்றது உண்டு. அதுல உண்மை இருக்கிற மாதிரி இல்லை?
இது வந்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்து என்பதை நாங்கள் பல்வேறு புள்ளி விவரங்கள், பல்வேறு செய்திகளின் அடிப்படையில நாங்கள் நிரூபித்து வரோம். அதாவது மொழி பிரச்சனைன்னு வந்தா தமிழ்நாடு ஒரு பக்கமாகவும் இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாமே இன்னொரு பக்கமாகவும் இருப்பதாக ஒரு காட்சி மீண்டும் மீண்டும் இங்கே வந்து காட்டப்படுகிறது. அது உண்மையான பார்த்தா இல்லை. ரெண்டு விஷயங்களை நம்ம சொல்லணும். முதலாவது, இந்திய வரலாற்றிலேயே இந்த இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான முதல் போராட்டம் நடந்ததும் தமிழ்நாடு கிடையாது. அது 1930களில் அது ஒடிசாவில தான் முதல்ல தொடங்கிச்சு. ஒடிய மக்கள் மீது அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியை கட்டாயப்படுத்திய போது அதுக்கு எதிராக வெடித்தது. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல கட்டாய இந்திக்கு எதிராக வந்து ராஜாஜி கொண்டு வந்த போது பெரியார் சொல்லலாம் கூட. இரண்டாவது, மேற்கு வங்காளம், கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெளியே தெரியலனாலும் கூட அந்த மாநிலங்களுடைய அரசியல்ல வந்து இந்தி திணிப்புக்கான ஒரு இடம் எப்போதுமே இருந்துதான் வருகிறது. பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டுல திமுக போன்ற ஒரு மாநில கட்சி இருந்தது போல மற்ற இடங்கள்ல அவ்வளவா அது வந்து வெளியே தெரியாம இருந்தது. ஆனா இந்தியா வந்து வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அப்படிங்கறது உண்மைதான். காங்கிரஸ் ஆட்சி காலங்கள்ல இந்திய வந்து எந்தவித சிக்கல் இல்லாம அந்த அந்த மாநிலங்களுக்கு போச்சு. ஆனா அந்த மாநிலங்கள்ல தான் மிக இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்திய பிணைப்புக்கு எதிரான குரல் அதிகமாக கேட்கிறது. அதிகம் நான் சொல்றது வந்து எண்ணிக்கை அடிப்படையில சொல்ல வரல, அந்த அந்த குரலினுடைய வன்மை அடிப்படையில நான் சொல்றேன். ப்ரமோட் லிங்குஸ்டிக் ஈக்வாலிட்டி என்கின்ற ஒரு சமூக ஊடக பரப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டவர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த முகநூல் பக்கத்துல பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான். அவங்க அத்தனை பேருமே இந்திய திணிப்புக்கு எதிராக போராடுகிறார்கள். 2 முன்பு கர்நாடகாவில ஒரு அமைப்பு வந்து பெங்களூர்ல வந்து இந்திய திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறது. கடந்த வாரம் ஒரிசாவில மயிர்கல்லில் இந்திய திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்து அது இணையத்திலும் மற்ற இடங்களிலும் பதிவாச்சு. கடந்த மாதம் கேரளாவில இந்த இந்திய திணிப்புக்கு எதிரான நடவடிக்கையை வந்து பிறகு விஜயம் அரசு வேறொரு கோணத்திலிருந்து அணுகி கேரளாவில் சிபிஎஸ்இ பள்ளியாக இருந்தாலும் மலையாளம் கட்டாயம் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வருவதற்காக ஒரு ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தையே பிறப்பித்திருக்கிறார்கள். இதற்கு வந்ததுல வந்து மமதா பானர்ஜி அரசு தொடர்ச்சியாக நிதி திணிப்புக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளையும் அங்கு எடுக்கிறாங்க. இதே நிலைமைதான் வந்து மும்பையிலும் இருக்கிறது. மும்பையினுடைய தாய்மொழி இந்தி அல்ல மராத்தி என்று அங்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சரியா சொல்ல போனா தமிழ்நாட்டில நீண்ட காலமாக நாம போராடி இந்தியை ஓரளவு இந்தி திணிப்பு ஓரளவு தடுத்து வைத்திருக்கிறோம். மற்ற மாநிலங்கள் மிக தாமதமாகத்தான் விழித்துக் கொண்டார்கள். அப்படி விழித்துக் கொண்டவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றவும் இந்தியாவில வந்து ஒரு ஜனநாயக ரீதியான மொழிக் கொள்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதிலும் இப்போ நம்மோட தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நிலைமை இதுதான். அது மட்டும் இல்லாம ஹிந்தி மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களிலேயே இந்தி அல்லாத அந்த மண்ணின் பூர்வகுடி பூர்வ மொழிகளான போஜ்புரி, மைதிலி, அங்கிகா, வஜ்ஜிகா, பஹேலி, குந்தேலி, பஹாரி, கார்வாலி, கோமானி போன்ற மொழியைச் சேர்ந்தவர்கள், ராஜஸ்தானி மொழியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு வந்து உரிமை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. எனவே இந்தி பேசாத மாநிலங்களில் மட்டுமல்ல, இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் கூட அந்த மொழியின் அந்த மண்ணின் மொழிகள் வந்து தங்களுக்கு உரிமை வேண்டும், இந்திய அரசியல் சாசன ரீதியாக வந்து எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கோரிக்கை விடக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறி இருக்கிறது. உண்மையில தமிழ்நாடு ஒரு காலத்தில் தொடங்கி வைத்த மொழி போராட்டம் என்று இன்று இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது என்பதுதான் உண்மை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி திணிக்கப்படுகிறது என்று விரிவான கட்டுரை எழுதியிருக்கும் ஆளி செந்தில்நாதன் அவர்களை நாம் சந்தித்து உரையாடி கொண்டுள்ளோம். பல மொழி பேசுகின்ற ஒரு நாடு, அது சீனாவாக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து தேசிய மொழி அப்படின்னு ஒரு மொழி வந்து பிரதானமாக பேசப்படுற ஒரு மொழியை வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு இந்தி, தமிழ்நாடுங்கிற மாநிலத்திற்கு தமிழ், சர்வதேசத்திற்கு ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மும்மொழி கொள்கையை எல்லாரும் ஏற்றுக்கொண்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்க பதில் என்ன?
அதாவது இந்த இதுல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்தியாவை வந்து நாம் சீனா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளோடு ஒப்பிட முடியாது. சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனாவில வந்து 80% மக்கள், கிட்டத்தட்ட 80% மக்கள் ஹான் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். ஒரே தேசிய இனம் 80% இருக்கிறாங்க. மீதி சிறுபான்மை மொழிகள் பல இருக்கிறது. அதனால அங்க வந்து மாண்டரின் என்று சொல்லக்கூடிய அந்த சீன மொழியை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அங்க நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக பெரும்பான்மை 80% மேற்பட்ட மக்கள் ஒரே மொழியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறது ஒரு காரணம். பிலிப்பைன்ஸை பொறுத்தவரையில அங்க வந்து அந்த பிலிப்பினோ என்கிற தகலாற்றிலிருந்து உருவாக்கப்பட்ட மொழியை அவர்கள் முழுமையாக கொண்டு செல்வதில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக பிலிப்பைன்ஸ்ல வந்து ஆங்கிலம் தான் இன்று கிட்டத்தட்ட வந்து இணைப்பு மொழியா இருக்கக்கூடிய தகலாறு கிடையாது, பிலிப்பினோ கிடையாது. இதே நிலைமைதான் அதாவது வந்து மற்ற நாடுகளில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எழுத்தளவில அரசு விதி அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனா வெற்றி பெற்றிருக்கிறதா என்று பார்க்கணும். இதே பிரச்சனை இந்தோனேஷியாவிலும் இருக்கிறது. அங்கே வந்து ஒரு பஜார் லாங்குவேஜ் என்று அழைக்கப்பட்ட மலாய் அடிப்படையிலான மொழியை இந்தோனேஷிய மொழியாக, பகாஷா இந்தோனேஷியனாக அவர்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட, டாவானீஸ், பாலினீஸ், சச்சினீஸ் போன்ற பல்வேறு மொழிகளை குன்று குவித்திருந்தாலும் கூட இந்தோனேஷியாவிலும் தோற்று போயிருக்கிறது அந்த மொழிக் கொள்கை. அதாவது வந்து ஒரு ஒரு சமூகத்தினுடைய மேட்டுக்குரிய மத்தியிலே ஒன்று தொடங்குகிறது என்றால் அதுவே ஒட்டுமொத்த நாட்டினுடைய வெற்றிகரமான மொழிக் கொள்கை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்தோனேஷியா சீனாவை மட்டும் ஒரு விதிவிலக்கு என்று சொல்ல முடியும். மற்ற நாடுகள்ல ஏன்னா அது ஒரே இனத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்கிறாங்க, மற்ற இடங்கள்ல நிலைமை அப்படி கிடையாது. இந்தியாவினுடைய இந்த மொழிக் கொள்கை தோல்வி அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. 65ல நாம போராடும் போது மற்ற மாநிலங்கள் போராடல, இந்திய வந்து அவங்க வந்து சத்தம் இல்லாம ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அது சரியாக ஆகிவிடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டனவோ அந்த மாநிலங்களிலிருந்துதான் புதிதாக குரல்கள் வருகின்றன. நாங்கள் தவறு செய்துவிட்டோம், பெங்களூர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க எங்கள் ஊரில் கன்னட மொழியை எங்களுடைய ஊரிலேயே கன்னட மொழியை வந்து ஹிந்தி ரீப்ளேஸ் செய்யுது அப்படின்னு அவங்க பத்திரிகைகள்ல ஊடகங்கள்லயும் பெரிய அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்காங்க. மும்பையில் மராத்தி மொழியை இந்தி மொழி கொன்று விட்டது என்று மராத்தியர்கள் புலம்புகிறார்கள். கல்கத்தாவில் இந்தி மொழி வந்து நீண்டகால பாரம்பரியம் மிக்க வங்காள மொழிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று கிட்டத்தட்ட கல்கத்தாவில பேசுறவங்களே இல்லை. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல சென்னையில அந்த இருக்கிறதா நாம போராடியதன் காரணமாக இன்னைக்கு சென்னையில தமிழை பதிலீடு செய்யக்கூடிய இடத்தில் இந்தி கிடையாது, தமிழை பதிலீடு செய்யறதுல ஆங்கிலமும் கிடையாது. ஆங்கிலத்தினுடைய தன்மை அல்லது ஏற்புங்கிறது முற்றிலும் வேறு விதமானது. ஆனா ஹிந்தி அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தமிழ், இந்தியாவுக்கு ஹிந்தி, ஆங்கிலத்துக்கு உலக அளவில் ஆங்கிலம் என்று இப்ப சொல்றதுக்கு அழகாக இருக்கலாம். ஆனால் நமது முன்னோடிகள் சொன்ன கருத்துதான் சரி, தமிழ்நாட்டுல தமிழ், தமிழ்நாட்டுக்கு எல்லா இடங்களுக்கும் ஆங்கிலம் போதும், நீதி எந்த மொழி வேண்டுமானாலும் விருப்பப்படி கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோடிகள் அண்ணா போன்றவர்கள் முன்வைத்த கொள்கை இந்து வரையில ரொம்ப வேலிடா இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. உலகம் முழுக்கவே வந்து இது பாக்குறாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்பது வேறு, ஒரு நாட்டினுடைய ஆட்சி மொழி, அலுவல் மொழி, வணிக மொழி எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொல்றது வேறு. இந்த மொழி கத்துக்கிற விஷயத்தை பத்தியே பேசி பேசி நம்ம மற்ற விஷயங்களை போட்டு விட்டுருவோம்னு எனக்கு ஒரு அச்சம் தோன்றுகிறது.
அரசியல்வாதிகளின் பிள்ளைகள், உயர்குடி மக்களின் பிள்ளைகள், இன்னும் உயர்சாதி மக்களின் குழந்தைகள், இவர்களெல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க அல்லது ஹிந்தியை படிக்கிறதுக்கு அவங்க பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. சாதாரண ஏழை மக்கள் அல்லது சாதாரண மிடில் கிளாஸ் அல்லது நடுத்தரவாசிகள் அவங்கள தான் ஹிந்தி படிக்க விடாமல் இந்த கொள்கையாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள்லாம் தடுக்கிறாங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன?
அதாவது வந்து இந்த குற்றச்சாட்டில் ஒரு உண்மை இருக்குங்க. ஆனா இது வந்து ஹிந்தி மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம ஊர்ல எழுதக்கூடிய கல்வி திட்டம், கல்வி கொள்கை எப்படி இருக்குன்னா பொதுவாகவே சாதாரண மக்களுக்கு எதிரானதாகவும் வேட்டுக்குடிகளுக்கு ஆதரவானதாகவும் இருக்கிறது. இங்க வந்து இன்னைக்கு நம்ம அரசு பள்ளிகளிலேயோ அல்ல கிராமங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன தனியார் பள்ளிகளிலோ ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறதுக்கு அப்பா இருக்கிறது, அங்கு இங்கிலீஷும் சரியா சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை, தமிழும் சரியா சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை, எந்த பாடங்களும் உரியா செலுத்தப்படாத வெறும் மனப்பாட கல்வி முறை தான் இருக்கு. அதாவது இந்த நாட்டில் உள்ள சாதாரண மக்களை பொறுத்தவரையில அவர்களுடைய கல்விச் சூழல் என்பது எல்லா விதங்களிலும் பின்தங்கி இருக்கிறது, எல்லா விதங்களிலும் அடிபட்டிருக்கிறது. அதே சமயம் மேட்டுக்குடிகளாக இருக்கக்கூடியவர்கள், உயர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது நீங்க சொல்லக்கூடிய அரசியல்வாதி அல்லது அதிகாரியோட பிள்ளைகள் சொல்லும் போது இவங்களதான் நீங்க சொல்றீங்க. இவர்களை பொறுத்தவரையில இவர்கள் கல்விங்கிறது முற்றிலும் வேறு விதமா இருக்கு. அதுல ஒரு பகுதியாக இங்கேயும் இருக்கிறது, அது தனிப்பட்ட முறையில தவறு நான் நினைக்கல. இந்த வித்தியாசங்கிறது ஒரு வர்க்க ரீதியான வித்தியாசமாகவும் சமூக ரீதியான பிரிவினையாகவும் தான் இருக்குதே ஒழிய இது மொழி சம்பந்தப்பட்டது கிடையாது. நான் வந்து என்னுடைய பையனை சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பள்ளிக்கு வந்து அனுப்பக்கூடிய வசதி பெற்றவனாக இருந்தால் அந்த பள்ளியில கிடைக்கிற எல்லா வசதிகளும் என் பையனுக்கும் கிடைக்கும் இல்லை என் பொண்ணுக்கும் கிடைக்கும், அது அப்படித்தான் பார்க்கணும். உங்க முன்னைகளுக்கு மட்டும் இதை பண்றீங்க, மற்றவங்களுக்கு இதை பண்ணல அப்படின்னு வந்து பார்க்கணும். ஒரு பொதுவான குற்றச்சாட்டு, அதை வந்து நம்ம மொழி சார்ந்த விஷயமாக யார் மாற்றுகிறாரோ நீங்க பார்க்கணும். 30-40 வருஷமாக தமிழ்நாட்டுல துப்பக்கூடிய பின்னலாசிரியர் சோ போன்றவர்கள் திருப்பி 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 முன்வைத்து இந்த மக்கள் மத்தியில வந்து பரவலாக ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிற குற்றச்சாட்டு தான் இந்த குற்றச்சாட்டு. இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வர்க்க ஒரு சமூக முரணை வெளிப்படுத்துகிற ஒரு குற்றாக தான் எடுத்துக்கணும். மற்றபடி உண்மையிலேயே இந்த பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா பாடங்களும் அரசு பள்ளிகளில் சொல்லக்கூடிய பாடங்களை விட உயர்ந்த நிலையில தான் இருக்குதுங்கிறது தான் உண்மை. அது மொழி மட்டும் விஷயம் கிடையாது, கணிப்பொறி கல்வியா இருக்கலாம் அல்லது வேறு சில பல ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய திறன்களை மேம்படுத்தக்கூடிய வசதிகளாக இருக்கலாம், இது எல்லாமே வித்தியாசப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கணும்.
மிக்க நன்றி செந்தில்நாதன் அவர்களே.
ரொம்ப நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.